சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். அர்த்தங்கள் ஆயிரம். சுள்ளியாற்றின் தென்கரையில் முதலை வியூகத்தில் இணைந்து போராடி கொண்டிருந்த அமைச்சர் அழும்பில்வேள் ஆற்றின் வடகரையில் நிகழ்ந்து கொண்டிருந்த அற்புதங்களைக் கண்டதால் வியப்பின் எல்லையை எய்தி வாளால் போரிட்டு வண்ணமே, "சஞ்சியா, அதோ பார்" என்று பக்கத்தில் இருந்த தூதுவனுக்கு தூரத்தை வந்து கொண்டிருந்த மன்னன் செங்குட்டுவனின் புயல் வேக புறவி படையை கண்களில் அசைப்பால் சுட்டி காட்டினார். அதை பார்த்த சஞ்சயன் மிதமிஞ்சி ஆச்சரியத்திற்கு உள்ளாகி, "மன்னர் எப்பொழுது வந்தார் வஞ்சியிலிருந்து?" என்று வினவினான். "தவிர இந்த சிறு போரில் மன்னர் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன?" என்று மற்றொரு கேள்வியையும் வினவினான். மேற்கொண்டு கேள்வி பதில்களுக்கு அவகாசம் இல்லாமையால் இருவரும் போரிடவே முற்பட்டனர். அதே சமயத்தில் அரேபியர்கள் குடியிருப்பிலிருந்து போருக்கு கிளம்பி வஞ்சிநகர் பாசறையை நோக்கிச் சென்ற யூசஃபின் படை சின்னாபின்னமாகி அலங்கோலப்பட்டு திரும்பி குடியிருப்புகளுக்குள் புகுந்து கொள்ள ஓடி வருவதையும் அமைச்சர் கண்டார். தென்கரை நிலை இப்படி இருக்க, வடகரையில் சேர மன்னர் யவனர்களுக்கு கடும் சேதம் விளைவித்துக் கொண்டும், அக்கம் பக்கத்தில் வந்தவர்களை தமது பெரிய வாளால் வெட்டி போட்டுக் கொண்டு பிரளய காலருத்திரன் போல வருவதையும், அவர் பெரும் புறவி கிளேசியஸ் சாய்ந்துவிட்ட இடத்தை அணுக முயல்வதையும் கண்டார். அடுத்து நடப்பதை பார்க்க அவருக்கு ஆவலாக இருந்தாலும் படையை இரண்டாக பிரித்து போராடும்படி கையிலிருந்த தனது வாளை உயர்த்தி சைகை செய்துவிட்டு தனக்கெதிரே ஒரு வழியையும் செய்து கொண்டு கிளேசியஸ் விழுந்து கிடந்த இடத்தை அணுகி சட்டென்று புறவையிலிருந்து தரையில் குதித்து வாளை இடக்கச்சையில் இணைத்துவிட்டு கிளேசியஸை தமது இரு கைகளாலும் தூக்கி கொண்டார். அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி அவரை வெட்டிவிட முயன்று அங்கு குவிந்த யவன வீரர்களை மன்னரை சுற்றி சக்கரவட்டமாக நின்றுவிட்ட புறவை படை வீரர்கள் தடுத்தார்கள். அந்த வட்டச் சுவரை தகர்த்து நுழைய முற்பட்ட யவனர்கள் தயவு தாட்சியினை மின்றி வெட்டப்பட்டார்கள். நான்காம் ஜாமம் முடிந்து கொண்டிருந்தது. யவனர் புரட்சியும் முடிந்து கொண்டிருந்தது. பெருவாரியான வீரர்களை இழந்ததின் காரணமாக பெரிதும் பலவீனப்பட்டுவிட்ட யவனர்களில் மிஞ்சியவர்கள் வடகரை யவனர்களைப் போலவே கடலை நோக்கி பின்வாங்க முற்பட்டார்கள். சிறிது தூரம் பின்வாங்கியதும் தென்கரை யவனர்கள் ஆற்று படகுகளில் தாவி வடகரையைச் சேர்ந்து குலைந்த தங்கள் படையோடு இணைந்தனர். இணைந்து மீண்டும் திரும்பி போரிட முயன்ற போது மன்னரின் அசுர வேக புறவிப்படை பலமாக தாக்கவே யவனர்கள் வரிசை குலைந்து அணி குலைந்து கடற்புறம் ஓடத் தொடங்கினார்கள். அவர்களை துரத்த முற்பட்ட சேர வீரர்கள் சற்றென்று நின்றார்கள். கடற்கரைக்கு ஓடிய யவனர்களை சந்திக்க அங்கிருந்த கடல்வேந்தன் கப்பலில் இருந்த இறங்கிய மாலுமிகள் படகுகளில் வேகமாக வந்திருந்தார்கள். அவர்கள் தலைமையில் கடல்வேந்தன் வந்து கொண்டிருந்தார். படைகள் தரையை தொட்டதும் வில்களில் நாணை பூட்டி அம்புகளை பொருத்தினார்கள். அந்த சமயத்தில் கடல்வேந்தன் மரக்களத்தில் இருந்த டமாரம் டமடமென்று ஒலிக்கவே அம்புகள் பறந்தன யவனர்களை நோக்கி. ஆனால் சேர மன்னர் தமது கைகளில் தாங்கிய கிளேசியஸை பக்கத்தில் இருந்த ஒரு வீரனிடம் ஒப்படைத்துவிட்டு அவனிடம் ஏதோ செய்தி சொல்லி இன்னொரு பக்கத்தில் இருந்த வீரனிடம் சைகை காட்ட அவன் தன்னிடம் இருந்த சங்கை பலமாக ஒரு முறை ஊதினான். அதைத் தொடர்ந்து கடற்கரையில் நின்ற கடல்வேந்தனும் ஊது தாரையை எடுத்து, "பிழைக்க விருப்பமுள்ளவர்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள்" என்று முழங்கினார். இரண்டாவது சங்கை முழங்கியதும் போர் முடிந்துவிட்டது என்று அறிவித்தார். அவன் சொன்னதை அடுத்து பல இடங்களில் சேரர் படை வெற்றி சங்குகளை முழங்கியது. அந்த வெற்றியை காண வருணனும் கீழ்த்திசையிலிருந்து மெல்ல மெல்ல எழுந்தார். அருணோதயத்தில் போரை முடித்தான் சேர மன்னர். யவனர் அப்பொழுது கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். போர் நடந்த நான்கு திசைகளுக்கும் வெற்றி செய்தி எட்ட சிறிது நேரமாகியதால் அங்கங்கு சிறு சிறு பகுதிகள் போரிட்டுக் கொண்டிருந்தன. அருணோதயமும் தனது செவ்விய கிரணங்களை ஆற்றில் அங்கங்கு கரைத்துக் கொண்டிருந்த குருத்தியோடு சேர்த்து அவற்றுக்கு ஒரு பளபளப்பையும் அளித்தது. முசுரியின் கரைகளை தாக்கிய இரண்டு அலைகளை கரையை நோக்கி அனுப்பலாயிற்று. அந்த அலைகளிலேயே கடல்வேந்தன் தனது நீண்ட வாளின் குருத்தியை அலம்பினான். பிறகு திருப்தியோடு கடலையும் கரையையும் திரும்ப திரும்ப நோக்கினார். பிறகு தனது மாலுமிகளில் ஒருவனை அழைத்து தப்ப முயலும் யவனர்களை ஒன்று திரட்டுமாறும் அவர்களை தான் உத்தரவிடும் வரையில் ஏதும் செய்ய வேண்டாம் என்றும் உத்தரவிட்டார். அவன் உத்தரவை நிறைவேற்ற மாலுமிகள் நால பக்கமும் பறந்தார்கள். போரை முடித்து யவனர் புரட்சியை அடக்கிய சேர மன்னன் கிளேசியஸை மீண்டும் தனது கைகளில் வாங்கிக் கொண்டு சுள்ளியாற்று படகொன்றில், "அமைச்சர் அழும்பில்வேள் மாளிகைக்கு போ" என்று உத்தரவிட படகும் நகர்ந்தது. துடுப்புகளால் துழாவப்பட்டு அரசன் போகும் திக்கை பார்த்த அமைச்சர் அழும்பில்வேள் சஞ்சயனோடு தமது மாளிகைக்கு விரைந்து மன்னனை வரவேற்க காவலரையும் தூரிதப்படுத்தினார். "அந்த அறை எங்கே?" என்று செங்குட்டுவன் வினவினான். அவன் கேள்வியின் பொருளை புரிந்து கொண்ட அமைச்சர், "சித்தமாக இருக்கிறது மன்னவா" என்று கூறி படிகளில் அமைச்சருக்கு முன்பாக ஏறி சென்றார். படிகளை கடந்து மாடிக்கு வந்ததும் தமது பள்ளி அறைக்கு மன்னனை அழைத்துச் சென்றார். அங்கிருந்த பஞ்சனையில் கிளேசியஸை கடத்திய மன்னர், மருத்துவருக்கு சொல்லி அனுப்பும் என்று அமைச்சருக்கு பணிந்துவிட்டு கிளேசியஸின் கச்சையில் இருந்து குருவாளை எடுத்து அவனது அங்கியை தோல் புறத்திலும் மார்பு புறத்திலும் கிழித்தார். தோளில் இருந்த அம்பை பிடுங்கி அதில் சீலை ஒன்றை அழுத்தி குருதியை நிறுத்தினார். அடுத்து மார்பில் ஆழத்தை திரிக்கிறது, சிகிச்சை செய்ய என்னால் முடியாது என்றார். என்னால் முடியும் என்று குரல் வாயிற்படியில் ஒலிக்கவே திரும்பி பார்த்த சேரமன்னன் அங்கு கடல் வேந்த நின்றிருப்பதை கண்டார். நீ வீரனா மருத்துவனா என்று வினவினார். வீரன் மருத்துவனாக இருக்கக்கூடாது என்ற விதி எதுவும் கிடையாது. மன்னர் அனுமதி கொடுத்தால் காயத்தை நான் பார்க்கின்றேன் என்றார். பார், சிரத்தையுடு பார், இவன் உயிருக்கு நீ பொறுப்பாளி என்று கூறிய வண்ணம் மன்னர் கட்டிலின் முகப்பில் இருந்து எழுந்தார். போகும் உயிரை யாரும் நிறுத்த முடியாது. உயிருக்கு ஆண்டவன் ஒருவன் தான் பொறுப்பாளி. என்னால் இயன்ற வரை இவனை காப்பாற்ற பார்க்கின்றேன் என்று கூறிய கடல்மேந்தன் பின்னால் திரும்பி, நிலக்கள்ளி ஒரு பாத்திரத்தில் சுடுநீரும் பச்சிலை களிம்பையும் எடுத்து வா என்று உத்தரவிட நிலக்கள்ளி உள்ளே சென்றாள். ஒரு துணியை சுடுநீரில் நனைத்து மார்பு காயத்தில் பிழிந்தான். பிறகு மார்பில் இருந்த அம்பை இருமுறை லேசாக அசைத்தான். பாதகமில்லை, அம்பு ஆழமாக புதையவில்லை, தவிர அது மார்பு எலும்பின் மேலேயே தைத்து நிற்கிறது என்று கூறிக்கொண்டு, நிலக்கள்ளி களிம்பை கொடு என்றான். அவள் சுடுநீரை பக்கத்தில் இருந்த மஞ்சத்தில் வைத்துவிட்டு இடையிலிருந்து ஒரு மடித்த வாழைப்பட்டையை எடுத்து நீட்டினாள். பட்டையை பிரித்து அதிலிருந்து களிம்பை உள்ளே செலுத்தினார். பிறகு மெதுவாக அம்பை பிடுங்கினார். களிம்பையும் மீறி துளிர்க்க தொடங்கிய குருத்தையை அடக்க களிம்பை நிரம்ப காயத்தில் கொட்டி பட்டையாகவும் பூசவும் செய்தார். குருதி அதற்கு மேல் சிறு சொட்டு கூட துளிர்க்கவில்லை. இந்த களிம்பை கட்ட வேண்டாம், காற்றில் ஆறியிருக்கட்டும் என்றான் கடல்வேந்தன். மன்னவா, இனி இவன் உயிர் காபத்தில்லை, நீங்கள் செல்லலாம் என்றார். மன்னர் செல்ல மறுத்தார். அவன் கண் விழித்த பின் போகின்றேன் என்றார். கண் விழிக்க 2 நாட்கள் ஆகும் என்றான் கடல்வேந்தன். பாதகம் இல்லை என்றார் மன்னர். 2 நாள் கழித்து கண் விழித்தான் கிளேசியஸ். அவன் கண்கள் தன்னை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்த கடல்வேந்தனை
தலைவரே
என்று அவன் இதழ்கள் முணுமுணுத்தன. அடுத்து
தாந்தா எங்கே என்றும் கேட்டான்.
செங்குட்டுவன் கிளேசியஸை நோக்கி குனிந்து, இதோ இருக்கின்றேன் மகனே என்று கூறி அவன் கையை பற்றினான். கிளேசியஸின் கை மன்னன் கையை எருக பற்றி கொண்டது. அப்படி பற்றியதில் அர்த்தங்கள் 1000 இருந்தன. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒலியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.